எதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
வத்திக்கான் வானொலியின் அன்புள்ளங்கள், இன்று கேட்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் மகிழ்வின் மந்திரம், நேர்காணல் மற்றும் செய்திகள். மகிழ்வின் மந்திரம், திருமண வாழ்வில் பிரமாணிக்கமாயிருப்பதன் பலன்கள். புதிதாக திருமணம் புரிந்த இளம் தம்பதியர் தங்களின் துவக்க கால திருமண வாழ்வில் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள், மனத்தளர்வுகள் போன்றவற்றுக்கு மத்தியில் அன்பில் வளர்வது காலப்போக்கில் நிறைய பலன்களை தருகின்றது. அந்த அன்பு சுவையான திராட்சை ரசத்தை போன்றது. நல்ல சுவையான திராட்சை குறித்த காலம் வரும்போது பலன் தருவது போன்று தம்பதியரின் பிரமாணிக்கமான வாழ்வும் சுவையான பலன்களை தருகின்றது. பிரமாணிக்கம் என்பது பொறுமை மற்றும் எதிர்பார்ப்போடு தொடர்புடையது. புதுமண தம்பதியர் தங்களின் துவக்கக்கால வாழ்விலிருந்தே அன்பு கூர்ந்து வருவது அவர்கள் தங்கள் வாழ்வு நாளுக்கு நாள், ஆண்டுக்காண்டு புதியதாய் பக்குவமிக்கதாய் மாறி வருவதை உணர்வார்கள். அன்பில் வேரூன்றியவர்கள், புடமிடப்பட்டவர்கள் மற்றும் உண்மை உள்ளவர்கள் என்று புனித சிலுவை யோவான் நமக்குச் சொல்லுகின்றார். அவர்களுக்கு வெளிப்புற சக்திமிக்க உணர்ச்சிகள் மற்றும் உந்துதல் துச்சமாக தெரியும். மாறாக அவர்கள் தங்களின் முதிர்ந்த வயதின் மற்றும் உள் ஆழத்தில் சேமித்து வைத்துள்ள அன்பின் திராட்சை ரசத்தின் இனிமையை சுவைப்பார்கள். இத்தகைய தம்பதியர் சவால்களிலிருந்து தப்பிக்காமல் அல்லது சிக்கல்களை மறைத்து வைக்காமல் நெருக்கடிகள் மற்றும் கஷ்டங்களை வெற்றிகரமாக சமாளிக்கின்றவர்கள். நேர்காணல், இந்தியாவில் தேசிய நீதி நாள். அன்பு இதயங்களே, 84 வயது நிரம்பிய இயேசு சபை அருள்பணி ஸ்டான் சுவாமி அவர்கள் விசாரணைக்குட்பட்ட கைதியாக இம்மாதம் 5ஆம் தேதி இறையடி சேர்ந்தார். பழங்குடிகள் மற்றும் தலித் மக்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்திருந்த அவரது இறப்பு ஒட்டுமொத்த இந்தியாவின் நீதி கேட்கும் குரல்களை வலிமைப்படுத்தியுள்ளது. இந்திய இயேசு சபை துறவியரின் வழிநடத்துதலில் ஜூலை 28 இப்புதனன்று இந்தியா முழுவதும் தேசிய நீதி நாள் கடைபிடிக்கப்பட்டது. இயேசு சபை அருள்பணி ஜார்ஜ் ஸ்டீஃபன் தைரியம் அவர்கள் அந்த நீதி நாள் பற்றி இன்று விளக்குகின்றார். இவர் மதுரை மறைமாநில இயேசு சபையின் வளர்ச்சி திட்ட இயக்குநர் ஆவார்.
வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கமும் வாழ்த்தும். கடந்த ஆண்டு அக்டோபர் 20ஆம் தேதி தொடங்கி உலகெங்கும் ஒலித்த ஓர் ஒற்றை பெயர் ஸ்டேன் சுவாமி என்றால் அது மிகையல்ல. இயேசு சபையும் தாய் திரு அவையும் பல்வேறு மனிதநேய அமைப்புகளும் மனித உரிமைக்காகவும் நீதிக்காகவும் குரல் கொடுக்கும் எல்லோரும் இணைந்து தந்தை ஸ்டேன் சுவாமி அவர்களுக்கும் பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் வாடிடும் ஏனைய மாசற்ற சிறை கைதிகளுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்று தொடர்ந்து இறை வேண்டலிலும் தொடர் போராட்டத்திலும் நீதி கிடைக்கும் என்று நம் கோரிக்கையை முன்வைத்த வண்ணம் இருந்தோம். நீதிக்காக ஏங்கி நின்ற நமக்கு ஜூலை 5ஆம் தேதி கிடைத்த தந்தை ஸ்டேன் சுவாமி அவர்களின் மரணச் செய்தி பேர் அதிர்ச்சியில் நம்மை ஆழ்த்தியது. நீதி வழங்க வேண்டியவர்களே, நீதியை மறுத்து ஓர் உயிரை காக்க வேண்டியவர்களே, அதை அழைத்து மக்களுக்காக உழைத்த மாபெரும் இயேசுவின் புரட்சி போராளியான ஸ்டேன் சுவாமிக்கு நீதி கொடுக்காமலே உயிர்தனை பறித்தனர். நீதிக்காகவே, அதுவும் ஆண்டவர் இயேசுவின் இதயத்திற்கு நெருக்கமான ஏழை எளிய பழங்குடியின தலித் மக்களின் உரிமைக்காகவும் நீதிக்காகவும் உழைத்தவருக்கு இறுதியில் நீதி கிடைக்காமலே ஓர் அரசியல் படுகொலையை நிகழ்த்திவிட்டதே ஓர் அநீத அரசு என்று அங்கலாய்த்து கொண்டிருந்த அதே வேளையில் ஆண்டவர் இயேசுவின் உண்மை சீடராக வாழ்ந்து நம்மையும் வாழத் தூண்டிய தந்தை ஸ்டான் சுவாமி அவர்களுக்காக இணைந்து நின்ற மக்கள் எல்லோரையும் கண்டு நம் உள்ளம் களி கூர்ந்தது, கடவுளை ஏற்றி போற்றியது. ஆம், அவரை கொன்றால் எல்லாம் முடிந்துவிடும் என்று எண்ணிய கயவர்களுக்கு பேரதிர்ச்சியையும் பயத்தையும் ஏற்படுத்தும் வகையில் தந்தை ஸ்டேன் சுவாமி அவர்களது மரணத்திற்கு பிறகு இன்னும் அதிகமாக நீதிக்கான வேட்கையை நம்மில் விதைத்து கொண்டிருக்கிறார். தன் வாழ்நாள் முழுதும் ஏழை எளியோரின் உரிமைக்காக நீதிக்காக குரல் கொடுத்த தந்தை ஸ்டேன் சுவாமி அவர்கள் மறைந்து விடவில்லை. நம்மிலும் நம் மனங்களிலும் நம் மண்ணிலும் நிறைந்து விட்டார் என்பதே உண்மை. தந்தை ஸ்டேன் சுவாமி அவர்கள் தன் வாழ்நாள் முழுதும் நீதிக்கான ஒரு பயணத்தை தான் முன்னெடுத்தார். அவரின் வழியில் அவரின் திருச்சாம்பல் கலசத்தை சுமந்தவர்களாய் இயேசு சபையினர், மறைமாவட்ட குருக்கள், இருபால் துறவியர், பொதுமக்கள், மனித உரிமை காப்பாளர்கள் என எல்லோரும் தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களிலும் நீதிக்கான திருப்பயணத்தை முன்னெடுத்து அவர் விதைத்த அந்த நீதியின் விதையை எல்லா மக்களுக்கும் விதைத்து கொண்டிருக்கிறோம். இதன் நீட்சியாக தெற்காசிய இயேசு சபை தலைவர் தந்தை ஸ்டனிஸ்லாஸ் டிசூசா அவர்கள் இந்தியாவில் எல்லா இயேசு சபை மறைமாநில தலைவர்களுக்கும் எழுதிய தனது கடிதம் மூலம் ஜூலை 28, அதாவது நேற்றைய தினம் புதன்கிழமையை ஒரு தேசிய நீதி தினமாக அனுசரிக்க அழைப்பு விடுத்தார்.
தந்தை தைரியம் அவர்களே, இந்த தேசிய நீதி நாள் எவ்வாறு கடைபிடிக்கப்பட்டது?
தெற்காசிய இயேசு சபை தலைவர் மற்றும் இந்திய ஆய பேரவையின் தலைவர் அவர்களின் கடிதங்களை கருத்தில் கொண்டு இந்தியாவில் உள்ள எல்லா இயேசு சபையினரும் ஜூலை 28 நேற்று மாலை 6 மணி முதல் 6:45 வரை தேசிய நீதி நாளை அனுசரித்து நீதிக்கான நமது தேடலை இன்னும் அதிகமாக உறுதிப்படுத்தியுள்ளோம். இயேசு சபையின் இல்லங்கள், பணித்தளங்கள், பங்குத்தளங்கள், கல்லூரிகள், சமூக மையங்கள் என அனைவரும் மறைமாவட்ட குருக்களோடும் இருபால் துறவியரோடும் பொதுநிலையினர் மற்றும் மனித உரிமைக்காக நீதிக்காக குரல் கொடுக்கும் எல்லோருடனும் இணைந்து பல்வேறு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து நீதியை நிலைநாட்டும் நம் வேட்கையினை தந்தை ஸ்டேன் சுவாமி அவர்களின் வழியில் ஆழப்படுத்த அர்த்தப்படுத்த உறுதியெடுத்தோம். இந்திய நேரம் நேற்று மாலை 6 மணி அளவில் எல்லா இயேசு சபை இல்லங்களிலும் பல மறைமாவட்டங்களிலும் மெழுகுவர்த்தி பவனி, இறை வழிபாடு, அமைதி ஊர்வலம், கோஷம் எழுப்பி நீதிக்காக குரல் கொடுத்தல் என பல நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. திண்டுக்கல் மறைமாவட்டத்தில் நிகழ்ந்த தேசிய நீதி தின நிகழ்வில் மேதகு ஆயர் தாமஸ் பால்சாமி அவர்களும் மதுரை மறைமாநில தலைவர் அருள்பணி டேனிஸ் பொன்னையா சேசு சபை அவர்களும் பங்கெடுத்து சிறப்பித்தனர். மறைமாவட்டத்தின் மகத்தான திட்டமிடலால் இந்நிகழ்வில் 1000+ மேற்பட்டோர் பங்கெடுத்து நீதிக்கான திருப்பயணத்தில் இணைந்தனர் என்பது பெருமகிழ்ச்சியூட்டும் செய்தி. இதிலே நீதிக்காக குரல் கொடுக்கும் பல அரசியல் கட்சிகளும் இணைந்து தங்களின் தோழமை உணர்வை வெளிப்படுத்தினர். திண்டுக்கல் தூய வளனார் பேராலயத்தில் துவங்கிய பயணம் தூய மரியன்னை வளாகத்தில் வீர முழக்கத்தோடு முடிவடைந்தது. இந்த தேசிய நீதி தினத்தில் நீதியின் தூதுவர் ஸ்டேன் சுவாமி அவர்களுக்கு வீர வணக்கமும் வீர அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இதேபோல் மதுரை தூய மரியன்னை பேராலயம், ஓரியூர் புனித அருளானந்தர் திருத்தலம், கருமாத்தூர் புனித அருளானந்தர் கல்லூரி என பல்வேறு இடங்களில் இந்த தேசிய நீதி தினம் அர்த்தமுள்ள விதத்தில் அனுசரிக்கப்பட்டது. தந்தை ஸ்டேன் சுவாமி அவர்கள் விதைத்த நீதியின் விதை விருட்சமாகிக் கொண்டிருக்கிறது. நிச்சயம் நீதிக்கான இத்திருப்பயணம் வெல்லும். தன் வாழ்நாளிலும் மறைந்த பின்னரும் நீதிக்கான புரட்சியை நம்மில் விதைக்கும் தந்தை ஸ்டேன் சுவாமி அவர்கள் நீதியை நிலைநாட்டும் விசுவாசத்தின் ஓர் உயரிய வித்து. அவரை போல ஆண்டவர் இயேசுவின் உண்மை சீடர்களாக வாழ நாம் அனைவரும் வரம் வேண்டுவோம். நீதியின் இறைவன் நம்மை நல்வழி நடத்துவார். அநீதியை அழிப்போம், நீதியை காப்போம்.
தந்தை தைரியம் அவர்களே, தேசிய நீதி நாளின் நோக்கம் பற்றியும் கூறுவீர்களா?
தெற்காசிய இயேசு சபை தலைவர் தந்தை ஸ்டனிஸ்லாஸ் டிசூசா அவர்கள் விடுத்த ஊடக செய்தி அறிக்கையில் இந்த தேசிய நீதி தினத்தின் நோக்கத்தை தெளிவுபடுத்துகிறார். அருள் தந்தை ஸ்டெயின் சுவாமி அவர்களுக்கு எங்கள் ஆழ்ந்த மரியாதையை செலுத்தவும் மற்றும் அவரது உயர்ந்த லட்சியங்களை முன்னெடுத்து செல்லவும் இந்தியாவின் அக்கறையுள்ள குடிமக்களாகிய நாங்கள் ஜூலை 28 தேதியை ஒரு தேசிய நீதி தினமாக கடைபிடிக்க ஒற்றுமையுடன் நிற்கிறோம் என்கிறார். மேலும் நம் நாட்டில் வளர்ந்து வரும் ஏற்றத்தாழ்வுகள், வன்முறை, அட்டூழியங்கள், பாகுபாடு மற்றும் சமூக விலக்கு ஆகியவற்றின் மத்தியில் அமைதி காக்கும் பார்வையாளராக இருக்கக்கூடாது என்பது ஸ்டேன் சுவாமி நமக்கு விட்டு சென்றுள்ள செய்தி. கூண்டில் அடைக்கப்பட்ட பறவையும் பாடும், கூட்டமாய் பாடும் என்பதால் துன்பங்களுக்கு மத்தியில் நமது நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் கொடுக்கப்பட்டுள்ள நீதி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் ஆகிய மதிப்பீடுகளை போற்றிட அவர் நம்மை ஊக்கப்படுத்தியுள்ளார் என்றும் எழுதியுள்ள அருள்பணி ஸ்டனிஸ்லாஸ் டிசூசா அவர்கள், ஸ்டேன் சுவாமியின் மரணம் ஒரு முடிவு அல்ல, நம் நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்கான நமது பயணத்தில் இது மற்றொரு விழித்தெழும் தருணம் என்கிறார். இந்த நேரத்தில் ஸ்டேன் சுவாமிக்கும் பீமா கொரேகான் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவருக்கும் நீதி கோருமாறு நம்மை உந்தும் அவருடைய இறைவாக்கினர் உணர்வை நாம் நம் உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்து ஏற்றுக்கொள்கிறோம். கொடூரமான சூழ்நிலைகளில் சிறைகளில் தவிக்கும் மனித உரிமை பாதுகாவலர்களையும் விசாரணை கைதிகளையும் விடுவிக்கவும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் அண்மை காலத்தில் அரசு அமுலாக்கிய தேச துரோக சட்டம், சட்டவிரோத செயல்பாடுகள் தடுப்பு சட்டம் போன்ற அடக்குமுறை சட்டங்களை ரத்து செய்யவும் மாற்று கருத்து சொல்வதற்கான உரிமையை நிலைநாட்டவும் நாம் ஒன்றிய அரசை வலியுறுத்தி கேட்கிறோம். இதற்கான உறுதியேற்பை நமக்கு நாமே இந்நாளில் வழங்கிடுவோம் என்று அழைப்பு விடுத்தார் தந்தை ஸ்டனிஸ்லாஸ் டிசூசா.
தந்தை தைரியம் அவர்களே, இந்தியாவில் கடைபிடிக்கப்பட்ட தேசிய நீதி நாள் பற்றிய தங்களின் தெளிவான பகிர்வுக்கு எமது இதயம் கனிந்த நன்றிகள் பல. வணக்கம். நீதியின் தூதர் அருள்பணி ஸ்டேன் சுவாமியின் நீதிக்கான பயணத்தை நாமும் தொடருவோம்.
இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா, இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா, என்னால் முடியவில்லை முடியவில்லை தேவா, முடியவில்லை முடியவில்லை தேவா, உம் பலன் தந்து தாங்க வேண்டும் நாதா, உம் பலன் தந்து தாங்க வேண்டும் நாதா, நாதா இயேசு தேவா, நாதா இயேசு தேவா, இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, எத்தனை காலம் பாடுகள் நாதா.
இந்தியாவில் இப்புதனன்று கடைபிடிக்கப்பட்ட தேசிய நீதி நாள் பற்றி உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள்.
உலகில் நிலவும் பட்டினியை போக்கவும் ஏழை மக்களின் மாண்பை உயர்த்தி பிடிக்கவும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பல்வேறு தருணங்களில் வெளியிட்டுள்ள கருத்துக்களை தொகுத்து ஒருங்கிணைந்த மனித முன்னேற்ற திருப்பிடாவையும் கோவிட் பெருந்தொற்று பணிக்குழுவும் இணைந்து ஒரு காணொலி தொகுப்பை வெளியிட்டுள்ளனர். இவ்வாண்டு செப்டம்பர் மாதம் நியூயார்க் நகரில் நடைபெறவிருக்கும் உணவு அமைப்புகள் உச்சி மாநாட்டிற்கு முன்னேற்பாடாக ஜூலை 26 திங்கள் முதல் 28 புதன்முடிய ரோம் நகரில் நடைபெற்ற உணவு அமைப்புகள் உச்சி மாநாட்டின் தயாரிப்பு கூட்டத்தையொட்டி இந்த காணொலி தொகுப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஃபுட் ஃபார் ஆல் எ மாரல் கால், அதாவது அனைவருக்கும் உணவு அறம் சார்ந்த ஓர் அழைப்பு என்ற தலைப்பில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த காணொலி தொகுப்பில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2014 ஆண்டு FAO எனப்படும் உணவு மற்றும் வேளாண் நிறுவனத்தில் வழங்கிய உரையின் ஒரு கூற்றிலிருந்து ஆரம்பமாகி 2019 March 27 தன் புதன் மறைக்கல்வி உரையில் வழங்கிய ஒரு கருத்துடன் நிறைவடைகின்றது.
ரோம் நகரில் பல்வேறு பிறரன்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கும் சான் எஜிதியோ என்ற அமைப்பின் தலைவர் திருவாளர் மார்கோ இம்பாலியாட்சோ அவர்களின் தந்தை தீனோ இம்பாலியாட்சோ அவர்கள் அண்மையில் மரணம் அடைந்ததையொட்டி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் கைப்பட எழுதிய ஒரு இரங்கல் செய்தியை அனுப்பியுள்ளார். அயராத உழைப்பு, தாராள மனம் ஆகிய நற்பண்புகளை கொண்ட தீனோ இம்பாலியாட்சோ அவர்கள் வாழ்வை குறித்து கற்றுத்தரும் சிறந்த ஆசிரியர் என்றும், அவரே மார்கோ இம்பாலியாட்சோ அவர்களுக்கு நற்செய்தியின் வழிகளை கற்றுத்தந்துள்ளார் என்றும் திருத்தந்தை இச்செய்தியில் கூறியுள்ளார். கடந்த ஞாயிறன்று தன் 91 வயதில் இறையடி சேர்ந்த தீனோ இம்பாலியாட்சோ அவர்களின் அடக்கச்சடங்கு திருப்பலியை திருத்தந்தையின் தர்ம பணிகளுக்கு பொறுப்பாளராக இருக்கும் கர்தினால் கோன்ராடு கிரஜவிஷ்கி அவர்கள் இச்செவ்வாய் என்று தலைமையேற்று நடத்தினார். ரோம் நகரிலுள்ள யூத தொழுகை கூடத்தின் தலைவர் ரிக்கார்டோ செஞ்சி இன்னும் தீனோ இம்பாலியாட்சோ அவர்களின் பணிகளால் பயனடைந்த ரோம் நகரில் வாழும் வீடற்ற வறியோர் பலரும் இத்திருப்பலியில் கலந்து கொண்டனர்.
2022 June 22 முதல் 26 முடிய ரோம் நகரில் நடைபெறவிருக்கும் குடும்பங்களின் 10th உலக மாநாட்டிற்கென்று உருவாக்கப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வமான உருவப்படம் July 28 புதனன்று வத்திக்கானில் வெளியிடப்பட்டது. பொதுநிலையினர் குடும்பம் மற்றும் வாழ்வு திருப்பிடாவையும் ரோம் மறைமாவட்டமும் இணைந்து வெளியிட்ட இந்த உருவப்படத்தை ஸ்லோவேனியா நாட்டவரும் இயேசு சபை துறவியுமான ஓவியர் மார்க்கோ இவான் ரூப்னிக் அவர்கள் உருவாக்கியுள்ளார். 1994 திருத்தந்தை புனித 2 யோவான் பவுல் அவர்களின் விருப்பத்திற்கு இணங்க குடும்பங்களின் முதல் உலக மாநாடு ரோம் நகரில் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து சிறப்பு யூபிலி ஆண்டான 2000 குடும்பங்களின் உலக மாநாடு மீண்டும் ஒருமுறை ரோம் நகரில் நடைபெற்றது.
இந்தியாவின் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இயங்கி வரும் ஒரு கத்தோலிக்க பள்ளியில் மதமாற்ற முயற்சிகள் நடைபெறுகின்றன என்று அப்பகுதியில் வெளியாகும் செய்தித்தாள்களில் இடம்பெற்றுள்ள கூற்றுகள் பொய்யானவை என்று இம்மாநிலத்தில் பணியாற்றும் இரு ஆயர்கள் கூறியுள்ளனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மிகவும் தாழ்த்தப்பட்டவரிடையே பணிபுரிந்து வரும் கத்தோலிக்க திரு அவையின் பெயரை கெடுக்கும் வண்ணம் ஒரு சிலர் ஊடகங்களின் துணையுடன் நடத்தும் பொய்யான செய்தி பரப்பு முயற்சி இது என்று ராஞ்சி உயர்மறை மாவட்ட துணையாய டியோடர் மஸ்கரினாஸ் அவர்கள் யூகா செய்தியிடம் கூறியுள்ளார். குண்டி மறைமாவட்டத்தில் அமைந்துள்ள சரங்லோயா கிராமத்து பள்ளியை குறித்து இத்தகைய தவறான செய்தி வெளியானதும் குண்டி மறைமாவட்டத்தின் ஆயர் பினை கந்துல்னா அவர்களும் ஆயர் மஸ்கரினிஸ் அவர்களும் இந்த கிராமத்திற்கு சென்று நேரில் விசாரித்து தகவல்களை சேகரித்ததாக ஆயர் மஸ்கரினஸ் அவர்கள் கூறினார்.
2022 மே மாதத்தில் பிலிப்பீன்ஸ் நாட்டில் பொதுத் தேர்தல்கள் நடைபெறவிருப்பதால் அடுத்து வரும் சில மாதங்களில் இந்த நாட்டை ஒருங்கிணைக்கும் முயற்சிகளில் தற்போதைய அரசுத் தலைவர் ரொத்ரிகோ துத்தர்தே அவர்கள் ஈடுபட வேண்டும் என்று அந்நாட்டு ஆயர்கள் விண்ணப்பித்துள்ளனர். அரசுத் தலைவர் துத்தர்தே அவர்கள் அண்மையில் வழங்கிய தொலைக்காட்சி உரையில் போதைப் பொருளுக்கு எதிரான போரில் தனது வெற்றிகளை குறித்து பேசியதை சுட்டிக்காட்டிய பிலிப்பீன்ஸ் காரித்தாஸ் அமைப்பின் தலைவராக பணியாற்றும் ஆயர் ஹோசே கோலின் பகஃபோரோ அவர்கள் இந்த போரினால் தங்கள் நாடு அடைந்திருக்கும் துயரங்களை துடைக்க அரசுத் தலைவர் இனிவரும் மாதங்களிலாவது முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார்.
காலநிலை மாற்றத்தை மையப்படுத்தி ஐநா அவை இவ்வாண்டு November 1 பிரித்தானியாவின் கிளாஸ்கோ நகரில் ஏற்பாடு செய்துள்ள COP26 உச்சி மாநாட்டிற்கு 100 இருப்பதை நினைவுறுத்தி பிரித்தானியாவில் உள்ள கிறிஸ்துவ அமைப்புகள் தங்கள் பிரதமருக்கும் ஏனைய அமைச்சர்களுக்கும் அழைப்பு ஒன்றை விடுத்துள்ளன. ஏற்கனவே கோவிட் பெருந்தொற்றின் தாக்கத்தால் பெருமளவு வதைக்கப்பட்டுள்ள வறியோர் வெவ்வேறான காலநிலை மாற்றங்களால் மேலும் வதைக்கப்படுவதை தடுப்பதற்கு பிரித்தானிய அரசு முழு முயற்சியுடன் செயலாற்றி COP26 உச்சி மாநாடு வெற்றியடைய உழைக்க வேண்டும் என்று கிறிஸ்துவ அமைப்புகள் விண்ணப்பித்துள்ளன.
இத்துடன் நண்பர்களே, வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ் ஒலிபரப்பு நிறைவடைகின்றது. தங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.